2022 செப்டம்பர் மாத தென்றலிதழில் சிறுகதை பகுதியில் லேக்வில் மினசோட்டாவிலிருந்து எழுத்தாளர் மருங்கர் எழுதியுள்ள சுத்தி சுத்தி வந்தீக என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கதாசிரியர் முன்னுரை. இது டைம் லூப்பை அடிப்படையாக கொண்ட அறிவியல் புனை கதை. டைம் லூப்பில் சில கதாபாத்திரங்கள் ஒரு கால இடைவெளியில் சிக்கி மீண்டும் மீண்டும் செயல்படும் சூழ்நிலை உருவாகும். அதிலிருந்து வெளியேறும் வழியும் உண்டு. இக்கதையில் டைம் லூப்பில் மாட்டியது ஒரு பெண் கதாபாத்திரம். பொதுவாக அறிவியல் புனைக்கதைகளில் ஆண் பாத்திரங்களின் ஆதிக்கம் அதிகம். இக்கதையின் நாயகி ஒரு பெண். மேலே வாசியுங்கள். ஐபோனில் கிர் கிர் என்று அலாரம் அடித்தது. ஷிவாங்கி கண்ணை மூடிக்கொண்டே ஸ்னூஸ் பொத்தானை அழுத்தினாள். 10 நிமிடங்கள் ஓடின. மீண்டும் அலாரம். வேகமாக சுழலவிட்ட பம்பரம் வட்டத்தை விட்டு வெளியே போக நினைப்பது போல புத்தகத்தின் மேல் இருந்த ஐபோன் அதிர்ந்தபடி கீழே விழுவது போல பாசாங்கு செய்தது. கண்ணில் யாரோ அமிலம் ஊற்றியது போல இருந்தது. கண்களை பாதி திறந்தும் திறக்காமல் ஐபோனை பார்த்தாள். 1 மணி. ஐயோ, அலறி எடுத்துக்கொண்டு எழுந்தாள். மிக முக்கியமான அலுவலக சந்திப்பு. 2 மணிக்குள் அலுவலகத்தில் இருந்தாக வேண்டும். 15 நிமிடத்தில் காலை கடன் குளியல், மேக்கப்புக்கு 15 நிமிடம், வீட்டிலிருந்து 20 நிமிடத்தில் அலுவலகம், உள்ளே போக 5 நிமிடம், 5 நிமிட பஃபர், 1:30 கிளம்பி விட வேண்டும் என்று பிளான் போட்டதில் 5 நிமிடங்கள் போயின. பஃபர் காற்றில் பறந்து போனது. ஓமை காட் என்று அலறி அடித்து கொண்டு பாத்ரூமுக்கு ஓடினாள். ஷிவாங்கி குளிக்கும் நேரத்தில் அவளை பற்றி சற்று தெரிந்து கொள்ளலாம். சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஒரு படத்தில் கிண்டலாக சொல்வது போல நைட்டெல்லாம் வேலை செய்துவிட்டு பகலில் ஆஃபீஸ் பஸ்ஸில் ஜன்னலில் தலையை வைத்து தூங்கி கொண்டே வீட்டுக்கு போய் சேரும் ஐடி வேலை. 4 பெண்கள் ரூம் எடுத்து ஒன்றாக உள்ளனர். மற்ற 3 அலுவலகம் போய்விட்டனர். ஷிவாங்கி நேற்று இரவு நைட் டியூட்டி செய்த கலப்பில் நன்கு தூங்கிவிட்டாள். மீதி கதைதான் உங்களுக்கு தெரியுமே. பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள். 1:25. இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் ஒரு பரபரப்புடன் ஆஃபீஸ் லேப்டாப் கைப்பையை தேட ஆரம்பித்தாள். அந்த சமயத்தில் அவளை கொஞ்சம் வர்ணிப்போம். ஷிவாங்கி 5 அடி 5 அங்குலம் இருப்பாள். கோதுமை நிறம், சுருளான முடி, இட்ஸ் ஃப்ரைடே ஈட் அவுட் என்று பிரிண்ட் செய்த வெள்ளை சட்டை, அதன் மேல் பட்டன் போடாமல் கருப்பு பிளேசர், நீல் நிற ஜீன்ஸ் பேண்ட், ஒரு கையில் ஐவாட்ச், மற்றொரு கையில் அதற்கு பொருத்தமாக பல நிறங்கள் கொண்ட அக்கேட் பாசிமணி வளையல், மூக்கில் சிறிய வளையம், நீண்ட பிப்டோ ஷூஸ் அவளது உயரத்தை 2 அங்குலம் கூட்டி காண்பித்தது. இப்போது புரிந்திருக்கும் மேக்கப் செய்ய ஏன் கூடுதல் 15 நிமிடங்கள் என்று. எல்லாவற்றையும் தேடி எடுத்து வீட்டின் கதவை பூட்டிய போது 1:33. அது சிறிய வராண்டாவுடன் மாடி போர்ஷன். அந்த பகுதி கொத்தவால் சாவடி போல இருந்தது. சாப்பாடு வாங்கி வந்த பிளாஸ்டிக் பைகள், நியூஸ் பேப்பர் என்று குப்பையும் கூலமுமாக இருந்தது. அவர்களுடைய நல்ல நேரம். வீட்டு ஓனர் ஊரில் இல்லை. பலத்த காற்று வேறு. ஒரு சில பிளாஸ்டிக் பைகள் அடித்த காற்றின் வேகத்தில் அங்கே சுற்றி கொண்டிருந்தன. அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. முடி கலைந்து விடாமல் ஹெல்மெட் போடுவதில் மும்முரமாக இருந்தாள். கீழே இறங்கி ஹோண்டா ஆக்டிவாவை வெளியே எடுத்த பொழுது 1:37. அவளது அவசரம் அவள் ஆக்சிலரேட்டை முடுக்கிய வேகத்தில் தெரிந்தது. அவளை பார்த்தவுடன் எதிர்கடையில் வேலை செய்யும் பையன் அக்கா என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தான். கிளம்பிய வேகத்தில் பிரேக் போட்டாள். டேய், நானே செம லேட், என்ன விஷயம் என்று எரிச்சலுடன் கேட்டாள். நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்னும் துட்டு வரல என்றான். டேய், கடுப்பேத்தாத, ஊரை விட்டா ஓடிட்டோம், அப்புறம் பேசலாம் என்று அவனை முறைத்து கொண்டே மீண்டும் ஆக்சிலரேட்டரை முடுக்கினாள். 25 அடி கூட போயிருக்க மாட்டாள். பூக்காரி, அவளது ரூம்மேட்டின் பாய் ஃப்ரெண்ட் என பல இளைஞர்கள். ஒரு வழியாக மெயின் ரோடை அடைந்த பொழுது 1:45. அப்பாடி என்று பெருமூச்சு விட்டாள். அங்கே இருந்து அவள் அலுவலகத்திற்கு 12 நிமிடத்தில் போய்விடலாம். சில நிமிடங்கள் தாமதமாக மீட்டிங்க்கு போனால் பரவாயில்லை என்று தன்னையே தேற்றி கொண்டாள். அந்த மேனேஜர் சூடு கொட்டை சுப்பிரமணி, ஒரு கடியன், சீக்கிரமாய் போனால் நமக்கு நல்லது என்று நினைத்தபடியே வண்டியை விரட்டினாள். சுப்பிரமணியன் பட்ட பெயர் சூடுகொட்டை. சரியான கோபக்காரன். அவள் இருந்த இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 30 அடி தொலைவில் இருந்த ஒரு தெருவிளக்கின் கீழே யாரோ ஒருவர் நின்றவாறே கேஸ் அடுப்பில் பக்கோடா போட்டுக்கொண்டு இருந்தார். அந்த இடம் மற்றொரு தெரு, பிரதான தெருவுடன் சேரும் இடம். அவள் இருந்த இடத்திலிருந்து அந்த தெரு முழுவதுமாக தெரியவில்லை. அங்கு இருந்து சற்று நிதானத்தை எழுந்தபடியே வந்த ஒரு ஸ்கூட்டர் தடுமாறி கேஸ் அடுப்பில் மோதியது. அந்த வேகத்தில் எரியும் அடுப்பு, எண்ணெய் சட்டி, கேஸ் சிலிண்டர் எல்லாம் வெவ்வேறு திசைகளில் சிதறி கேஸ் சிலிண்டரில் நெருப்பு பற்றியது. சில நொழிகளில் அது வெடித்து சிதறியது. தீபாவளி சமயம் வேறு, பட்டாசு கடை, கேஸ் சிலிண்டர் கடை, கூரை பந்தலுடன் ஃபேன்சி ஷாப் போன்ற பலவிதமான கடைகள். சில நிமிடங்களில் அந்த இடமே எரிமலை கொப்பளித்த தீப்பிழம்பாய் காட்சியளித்தது. அங்கிருந்த வாகனம் தீப்பிடித்து எரிந்து கருப்பு நிற புகை வானத்தை நோக்கி சென்றது. கேஸ் சிலிண்டர் கடை தீ மூச்சு விடும் டிராகன் வீட்டிற்குள் இருப்பது போல தீப்பிடித்து எரிந்தது. தீ பலவிதமான திருப்பகள் வழியாக கடைக்குள் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. தீப்பிழம்புகள் அடர்ந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருந்தது. சிலர் உடம்பெல்லாம் நெருப்புடன் கடையிலிருந்து அவள் பக்கம் ஓடி வருவதை பார்த்தாள். சிலர் அங்கேயே கருகி சாவதையும் பார்த்தாள். ஐபோனில் கிரு கிரு என்று அலாரம் அடித்தது. டக்கென்று பயத்துடன் விழித்தாள் சிவாங்கி. ஐயோ சாமி, கனவு போல, என்ன மோசமான கனவு என்று நினைத்தபடி ஐபோனை பார்த்தாள். மதியம் ஒரு மணி. அலறி அடித்து கொண்டு எழுந்தாள். இன்னைக்கு மிக முக்கியமான அலுவலக சந்திப்பு, அதனால் மதியம் 2 மணிக்குள் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். இந்த கனவு வேற நம்ம நாளையே பாதிச்சிருச்சு என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூம் பக்கம் ஓடினாள். மணி கிட்டத்தட்ட 1:35. பலத்த காற்று, ஒரு சில பிளாஸ்டிக் பைகள் அடித்த காற்றின் வேகத்தில் அங்கே சுற்றி கொண்டிருந்தன. தற்செயல் என்று நினைத்தபடி ஆக்சிலரேட்டரை முடுக்கி வண்டியை எடுத்தாள். அவளை பார்த்தவுடன் எதிர்கடையில் வேலை செய்யும் பையன் அக்கா என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தான். கிளம்பிய வேகத்தில் பிரேக் போட்டாள். அவளுக்கு சற்று கவலை தொற்றி கொண்டது. நான் கனவில் கண்டது போல இருக்கு என்று நினைத்தபடி விசாரித்ததில் பணம் விஷயம்தான். போகும் வழியில் பூக்காரி, அவளது ரூம்மேட்டின் பாய் ஃப்ரெண்ட் என அதே இளைஞர்கள். மெயின் ரோடை அடைந்த போது 1:45. என்ன நடக்கப் போகுதோ என்று விழிப்புதுங்க நின்றாள். அவள் எதிர்பார்த்தபடி அந்த ஸ்கூட்டர் தடுமாறி கேஸ் அடுப்பில் மோதியது. சில நிமிடங்களில் அந்த இடமே எரிமலையில் இருந்து வரும் தீப்பிழம்பாக காட்சியளித்தது. உடம்பெல்லாம் நெருப்புடன் கடையிலிருந்து அவள் பக்கம் மக்கள் ஓடி வந்தனர். ஐபோனில் கிரு கிரு என்று அலாரம் அடித்தது. டக்கென்று விழித்தாள் சிவாங்கி. இந்த தடவை 1:45 முன்னாடி அங்கு போய் அந்த ஸ்கூட்டர் வருவதை தடுத்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக காலி கடன்களை முடித்துவிட்டு கையில் கிடைத்த ஆடையை போட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட 1:25 போய் சேர்ந்தாள். அந்த பெரியவர் கேஸ் அடுப்பில் பக்கோடா போட்டுக்கொண்டு இருந்தார். காட்சி அமைப்பு மாறவில்லை என்று சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அந்த தெருவின் முனையில் நின்று அந்த ஸ்கூட்டர் கேஸ் அடுப்பில் மோதாமல் தடுக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு முன்னோக்கி சென்றாள். அவெஞ்சர் எண்ட் கேம் படத்தில் வரும் வகாண்டாவின் ஃபோர்ஸ் ஃபீல்டு போன்ற ஒரு அமைப்பு அங்கு இருந்தது. அவளால் அதை கடந்து மறுபுறம் செல்ல முடியவில்லை. அவளது பைக் உள்ளே சென்ற வேகத்தில் தடுமாறி விழுந்தது. ஆனால் மற்றவர்களால் அந்த கவசத்தை கடக்க முடிந்தது. அவள் கூப்பிட்டதையும் விழுந்ததையும் யாரும் கவனிக்கவில்லை. ஒருவேளை தான் ஒரு ஆவியோ என்று பயந்து தன்னையே கிள்ளி பார்த்தால் வலித்தது. 1:45. சில நொடிகளில் அந்த ஸ்கூட்டர் கேஸ் அடுப்பில் மோதியது. மற்ற நிகழ்வுகள் எதுவும் மாறவில்லை. ஐபோனில் கிர் கிர் என்று அலாரம் அடித்தது. டக்கென்று விழித்தாள் சிவாங்கி. அதற்கு பின் அவள் வெவ்வேறு விஷயங்களை முயற்சித்தாள். ஆனால் இறுதி முடிவை அவளால் மாற்றவே முடியவில்லை. நடுவில் சில நிகழ்வுகள் மாறினாலும் அவள் எழுந்த நேரமும் தீ விபத்து நிகழ்ந்ததும் மாறவில்லை. அப்பொழுதுதான் நேரச் சுழற்சியில் டைம் லூப் தான் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தாள். யோசிக்க ஆரம்பித்தாள். இங்குள்ள யாரும் நேரச் சுழற்சியில் மாட்டிக்கொள்ளவில்லை. தலைவர் பட பாட்டு சுத்தி சுத்தி வந்தீங்க மாதிரி இங்கேயே நம்மளை சுத்தி சுத்தி விடுதே இது. இங்கு எதையோ மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் உள்ளது. அது என்ன? அதை நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த டைம் லூப்பிலிருந்து வெளியே வர தீர்வு என்று தீர்மானித்தாள். இந்த முறை 1:25 அந்த இடத்தை அடைந்தால் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டால் அதே மனிதர்கள். ஆனால் அவர்களால் எந்த மாற்றமும் இல்லை. வேறு என்னவாக இருக்கும்
என்று தீவிரமாக கவனிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு முறையும் காற்றின் வேகம் மட்டும் மாறவில்லை. ஆனால் அதற்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என்று நினைத்து குழம்பினாள். 1:44 அப்பொழுது ஒரு பிளாஸ்டிக் பை காற்றில் சுற்றி கொண்டே பறப்பதை பார்த்தாள். அது அந்த வளையத்தை எளிதில் கடந்தது. உற்று கவனித்தால் அந்த பை தெருவில் நுழைந்தது. 1:45 சில நொடிகளில் அந்த ஸ்கூட்டர் கேஸ் அடுப்பில் மோதியது. மற்ற நிகழ்வு எதுவும் மாறவில்லை. ஐபோனில் கிர் கிர் என்று அலாரம் அடித்தது. டக்கென்று விழித்தாள் ஷிவாங்கி. மீண்டும் அதே இடத்திற்கு வந்தாள். இந்த முறை பிளாஸ்டிக் பையை உற்று பார்த்தாள். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நேற்று இரவு அவள் ரூமுக்கு சாப்பாடு கொண்டு வந்து அவர்கள் தூக்கி போட்ட பிளாஸ்டிக் பை, அவர்கள் முறையாக அப்புறப்படுத்தாத பை. இப்பொழுது அவளுக்கு எல்லாம் புரிந்தது. இந்த பைதான் அந்த ஸ்கூட்டர் ஓட்டுபவரின் ஹெல்மெட்டில் பட்டு அவரது கவனத்தை மாற்றியுள்ளது. 1:45 சில நொடிகளில் அந்த ஸ்கூட்டர் கேஸ் அடுப்பில் மோதியது. மற்ற நிகழ்வு எதுவும் மாறவில்லை. ஐபோனில் கிரர் கிரர் என்று அலாரம் அடித்தது. டக்கென்று விழித்தாள் ஷிவாங்கி. இந்த முறை விரைவாக ரெடியாகி வீட்டின் வெளியே வந்து குப்பையும் கூலமுமாய் இருக்கும் அந்த இடத்தை சரி செய்தாள். 1:43 அந்த இடத்தை அடைந்தாள். 1:44 பிளாஸ்டிக் பை வரவில்லை. போர்ஸ் ஃபீல்ட் இல்லை. வேகமாக அந்த இடத்தை கடந்தாள். அவளால் கடக்க முடிந்தது. 1:45 குறுக்கு தெருவில் இருந்து அந்த ஸ்கூட்டர் கேஷுவலாக திரும்பி பத்திரமாக அவள் முன்னால் சென்றது. நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சிறிது நேரம் சென்றவுடன் அந்த ஸ்கூட்டரை ஓட்டியவர் சற்று ஓரம் கட்டினார். அவளை பார்த்து கைகாட்டி நிற்க சொன்னார். ஹெல்மெட்டை அந்த உருவம் கழட்டியது. அவளது கடி மேனேஜர் சூடு கொட்டை சுப்பிரமணி. என்ன ஷிவாங்கி, என்னோட கார் ரிப்பேர், அதான் நான் லேட். 2 மணிக்கு மீட்டிங். இன்னும் என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பங்க்சுவாலிட்டி பற்றி கிளாஸ் எடுத்தே எனக்கு போர் அடிச்சு போச்சு என்று நடுரோட்டில் அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார். சார், இன்னும் 10 நிமிஷத்தில் ஆஃபீஸில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் பதிலை எதிர்பார்க்காமல் ஆக்சிலரேட்டரை முடுக்கினாள். மனதில், இந்த ஆள்கிட்ட நடந்ததை நான் சொன்னால் எனக்கு பைத்தியம் என்று இந்த லூஸ் எனக்கு பட்டம் கட்டிடும். ஆனால் இந்த சூடு கொட்ட சுப்பிரமணி ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சான். நான் மட்டும் அவனை பார்த்துருந்தா நான் லூப்பில் மாட்டினாலும் பரவாயில்ல என்று இவனை அங்கேயே கருகி விட்டு இருப்பேன் என்று நினைத்து சிரித்து கொண்டே பைக்கின் வேகத்தை கூட்டினாள்.